வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய சிந்தனைக்காக
மீண்டும் ஒருமுறை முகம் பார்த்து பேச வேண்டியிருக்கும் என்ற காரணத்தினாலேயே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றன.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். செய்த தவறை உணர்ந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மன நிறைவு ஏற்படும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை இனிக்கும். உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள் என்பதை உணருங்கள், உங்கள் திறமைகள் பல மடங்கு உயரும். பல அறிஞர்களுடன் நீங்கள் உறவாடினால் நீங்களும் அறிஞர்கள் ஆவீர்கள். ஆனால் பல செல்வந்தர்களுடன் நீங்கள் உறவாடினால் நீங்கள் செல்வந்தர்களாக முடியாது. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் யாரொருவர் தன் நிதானத்தையும் கண்ணியத்தையும் நழுவ விடாமல் பார்த்துக் கொள்கிறாரோ அவரே வாழ்க்கையில் நல்லவராக விளங்குவார். தன்னையும் பிறரையும் சரியாக உணரும் திறன் படைத்தவன்தான் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக முன்னேறுவான். நன்றி, வணக்கம்.
அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இடர்படுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்களை தொகுத்து அளிக்கின்றோம். ஒரு பழைய தமிழ் பழமொழி இருக்கின்றது, எழுதியவன் ஏட்டை கடுத்தான், பாடியவன் பாட்டை கடுத்தான். எழுதியவன் ஏட்டை கடுத்தான், பாடியவன் பாட்டை கடுத்தான். இப்படி ஒரு பொன்மொழி தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக நிலவி வருகின்றது. ஏன் அப்படி எழுதினார்கள்? நினைத்தவர்கள் எல்லாம் எழுதக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் முறையற்ற விதமாக எழுதிவிடுவார்கள். அவர்களே அவ்வாறே கண்டவர்கள் எல்லாம் பாடினால் அதை கேட்க முடியாது, சகிக்க முடியாது. மூன்றாம் ஔவையார் கல்லாதவன் பாடினால் அதிலே மயிலை பார்த்து வான்கோழி ஆடியதைப் போல் இருக்கும் என அழகாக உதாரணம் கூறுகின்றார். அந்த பாட்டை கேளுங்கள். காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினாற் போலுமே கல்லாதான் கற்ற கவி. எனவே ஒழுங்காக எழுதத் தெரிந்தவன்தான் எழுத வேண்டும், பாட தெரிந்தவன் தான் சபையில் பாட வேண்டும் என்பது பொல்லாகின்றது. அடுத்ததாக வாழ்வின் ரகசியம். வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமானால் நீ விரும்பியதை மட்டும் செய்யாதே, நீ செய்ய வேண்டியதை விரும்புவதே வெற்றி தரும். வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமானால் நீ விரும்பியதை மட்டும் செய்யாதே, நீ செய்ய வேண்டியதை விரும்புவதே வெற்றி தரும். நீண்ட நாள் வாழ்வது எப்படி? கொழும்பில் உள்ள வெள்ளவத்தையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த வேலுப்பிள்ளை என்பவர் தனது 103வது வயதில் நல்ல சுகத்துடன் சுறுசுறுப்புடன் வாழ்கின்றார் என்ற செய்தி பலருக்கு வியப்பை அளித்திருக்கின்றது. அவர் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நான் நீண்ட நாள் வாழ முடிந்ததன் காரணங்களை கூறியிருக்கின்றார். முறையான அளவான உணவு, ஒவ்வொரு நாளும் 3 வேளை அவர் சத்துள்ள உணவுகளை கூடிய அளவு சைவ உணவுகளை உட்கொள்வார். அவர் கூடுதலாக தானிய வகைகள், மரக்கறைகள், பழங்கள் ஆகியவற்றை அருந்துவார். அவர் சிகரெட்டையோ மதுவையோ ஒருபோதும் தொட்டதில்லை. காலையிலும் மாலையிலும் கைகால்களை அசைத்து தூரங்கள் நடப்பது, காலையிலும் மாலையிலும் இறை வணக்கம் செய்வது, நேரத்தை வீணாக்காது பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது, அவர் பல சமூக பணிகளில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. அவரது வேலையை அவர் மிகவும் நேசித்தார். அவர் 90 வயது வரை வேலை செய்தது பிரமிப்பை தருகின்றது. இறுதியாக வாழ்வின் பொறுப்புகள். அண்மையில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், இருவரும் படித்து வேலை செய்கின்றார்கள். மூத்தவனுக்கு திருமணமாகி விட்டது. அவர், 2வது மகனுக்கும் திருமணம் செய்துவிட்டால் எனக்கு பொறுப்பு தீர்ந்துவிடும், நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு நான் சொன்னேன், அப்படியொன்றும் லேசாக பொறுப்பு முடியப் போவதில்லை. நாம் சாகும் வரை பிள்ளைகளை பற்றி கவலைப்படத்தான் போகின்றோம். ஆமாம், மூக்குள்ளவரை சளி என்பதை போல் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அவரை பற்றிய கவலை, மனக்கவலை வந்து கொண்டே இருக்கும். துறவரம் பூண்டால் ஒழிய இதிலிருந்து தப்ப முடியாது. அல்லது மிகவும் தத்துவ ரீதியாக வாழ்ந்து மனதை பக்குவப்படுத்தி கொண்டாலும் இதிலிருந்து தப்பலாம். ஆனால் சிறரால் தான் இப்படி செய்ய முடியும். பெரும்பான்மையான மக்கள் இந்த வாழ்வு சூழலில் சிக்கி தவிக்கின்றார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதனால் தான், மதலையை பெருநாள் முதல் எந்நாளும் துன்பம் மதலையை பெருநாள் முதல் எந்நாளும் துன்பம் என்ற உண்மையை எடுத்து கூறியிருக்கின்றார். நேர்களை, இதுவரை நீங்கள் கேட்டது சிந்தனைக்கு துளிகள் சிலவற்றை. வணக்கம் நேர்களே, நன்றி.
தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் போ மங்கையோ தென்னங்கீற்று.
கலாநிதி திரு மூனா நானா சிவச்செல்வன் அவர்களின் மற்றுமோர் கவிதை. பழத்தினை பெருக்கிடு, வாழ்வு உயர்ந்திடும், நிலை பெறுவோம் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. பல கொடி நாட்டி வைத்தேன் படர்ந்திடும் என்று நம்பி, தினம் தினம் பார்த்து நின்றேன் முளைவிடும் என்று காலமோ தினமாய் பல்நாள் திங்கள்கள் கழிந்ததல்லால், துளிர்ந்திடும் வகையில்லாமல் மனம் மிக சோர்வு கண்டேன். வாய்ப்பில்லை முளைப்பதற்கு, கதி அதுதான் என்றெண்ணி, கருத்தினை திசை திருப்பி கவலையை தணித்துக் கொண்டேன். மனத்திலே வந்த தாகம் மீளவும் கொடியின் பக்கம், சென்றதன் நிலையை உற்று நோக்கினேன் நிலத்தை தோண்டி, மட்டில்லா மகிழ்வு கொண்டேன். புது தளிர் தலை நிமிர்த்தது, ஒரு துளிர் தலைத்து நின்று தன் உயிர் துடிப்பை காட்டி, இறப்பெனக்கில்லையினி புத்துயிர் பெற்று யான் வருவேன். புது ஒரு போதனையாய் புகட்டியதந்த குடி, மறந்திடு உன் கவலை, சிரித்தது எனதுள்ளம், என்னை பார்த்து எம்மினம் தலைத்து நிற்கும் உயிர் துடிப்பு வழி அழியவில்லை. ஊட்டமும் உற்ற சூழல் தோன்றிட வழி பிறப்பின் உதவிடும் கரங்கள் எங்கும் நிறைந்திட சேர்ந்து நின்று, வளத்தினை பெருக்கி வாழ்வு உயர்ந்திடும் நிலை பெறும்.
ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில் நாம் சந்தித்த மனிதர்களில் சில பேர் கொஞ்ச நேரம் நாம் சந்தித்திருந்தாலும் கூட நம்முடைய மனதிலே ஆழமான ஒரு ஊடுருவலை நிகழ்த்தி விடுவார்கள். அது மாதிரி என்னுடைய மிக இளைய பருவத்திலே நான் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த திறமை மிகுந்த கலைஞராக விளங்கிய நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்கள், ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவர்களை நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. நான் கல்லூரியிலே மாணவனாக படித்துக் கொண்டிருந்த காலம், அப்போது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே ஒரு பெரிய இலக்கிய விழா நடத்துகிறார்கள். டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள், மாணவராக இருக்கிற நான், நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் கீழே நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தோம், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தோம். அவர் கொஞ்சம் அப்போது தளர்ந்த நிலையில் இருந்தார்கள். வந்தார்கள், நாங்கள் படி ஏறி, அங்கே இந்த லிப்ட் எழுவை வசதி இல்லை, படி ஏறி மேலே விழா நடக்கிற இடத்துக்கு போக வேணும். இந்த படி ஏறும் போது நடிகவேள் அவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டார்கள். அவருக்கே உரிய முறையில கேட்டார்கள், இன்னும் எவ்வளவு படிடா போகணும் அப்படின்னு, ஒரு அவளுக்கே உரிய ஒரு குரல்ல ஒரு மாதிரி அழுத்தமாக ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவருக்கு மூச்சு இறைக்கிறது. அந்த படி ஏறி மேலே போகிற போது நான் நினைக்கிறேன், ஒன்று இரண்டு தளங்களுக்கு பிறகு மூன்றாவது தளத்தில் தான் அந்த அரங்கம் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அப்படியே படி ஏறி வந்த போது அப்படியே மூச்சரித்துக் கொண்டிருக்கிறது நடிகவேள் அவர்களுக்கு வந்து மேடையில உட்கார்ந்தார்கள். விழா தொடங்கியது. நடிகவேள் அவர்கள் அபி நடராஜன் அவர்களை பார்த்து, நடராஜன் முதல்ல நீங்க பேசுங்க, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னார். ஆனால் மாணவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு என்று கூச்சல் போடுகிறார்கள். அவர்கள் அபி நடராஜன் அவர்கள் பேச வேண்டும் என்று நடிகவேள் அவர்கள் விரும்பினாலும் மாணவர்கள் கேட்பதாக இல்லை, பெரிதாக கூச்சல் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பி நடராஜன் அவர்கள் மேடையில போய் நின்று விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். மாணவர்கள் அனைவரும் நடிகவேல் அவர்கள் பேச வேண்டும் என்ற எல்லையற்ற ஆசையில் இருக்கிறார்கள். அதற்கு இடையூறாக நான் பேசிக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது. எனவே மாணவர்களுடைய விருப்பத்தை நடிகவேல் அவர்கள் இப்போது நிறைவேற்றுவார்கள், வணக்கம் என்று சொல்லிவிட்டு வந்து உட்கார்ந்து விட்டார். உடனே நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் மைக் முன்பாக வந்தார்கள். முதல் வார்த்தை, அங்கிருக்கிற யாருக்கும் வணக்கம் சொல்லவில்லை, கல்லூரி முதல்வர் மாணவர்கள் யாருக்கும் வணக்கம் இதெல்லாம் அவர்கள் சொல்லவே இல்லை. அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி இன்னும் என் நெஞ்சில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னடே நீங்களாம் படிச்சவங்களடா, மாணவர்களை பார்த்து கேட்கிறார், என்னடே நீங்களாம் படிச்சவங்களடா, மூச்சு இறக்கிது கிழவனுக்கு, மூச்சே இழுத்துக்கிட்டு இருக்குது, படி ஏற முடியாம ஏறி வர, மூணு மாடி ஏத்திட்டு வரிய உனக்கு அறிவு இருக்கா, முதற்கள் இந்த வயசானவன மூணு மாடி ஏற சொல்லி ஏத்திட்டு வரிய உனக்கு அறிவு இருக்கா. ரெண்டாவது வார்த்தை, வந்து உட்காந்து மூச்சு விட முடியல, உட்காந்து அப்புறமா பேசுறேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு நடராஜன் பேச சொன்னா, நடிகவேல் பேசு பேசுங்கிறியே உனக்கெல்லாம் மூளை இருக்கடா. ரெண்டாவது வார்த்தை, மூன்றாவது வார்த்தை கேட்டார், ஏய் மனுஷன் என்னால முடியலன்னு சொல்ற என்னையே சித்திரவதை பண்றியே, நாளையெல்லாம் நீ மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க போற, அது கால்நடை மருத்துவ கல்லூரி. அவர் கேட்கிறார், ஏன்னா மனுஷன் முடியலன்னு சொல்ற என்னையே இந்த பாடு படுத்துறியடா, நாளைக்கு வாய் இல்லாதடா மாடு, அதுக்கு எப்படா வைத்தியம் பார்க்க போற, இல்ல படிப்பாடா, படிச்சவன் நடராஜன் அவனை பேச விட மாட்டேங்கிற, படிக்காத முண்டாமா என்ன பேச சொல்றியே, படிச்சவன்லாம் படிக்காத பேச்சு கேக்குறதா, படிச்சவன் பேச்சு கேட்க வேணாமா சார். ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக அந்த மனிதர் வீசிய சிந்தனைகள், கேள்விகள், கேள்வி கணைகள், ஒரிஜினல் திங்கர். அவர் சாதாரணமாக அரிதாரம் பூசிக்கொண்டதனாலே புகழடைந்து விட்ட ஒரு நபர் அல்ல, அவர் சொந்த சிந்தனையாளர். அவர் கேட்ட கேள்வி, படித்தவன் படித்தவன் பேச்சை கேட்கவில்லை, படிக்காத என்னுடைய பேச்சை கேட்கிறாய், இதற்கு படிப்பு என்று பெயரா, அவர் கேட்ட கேள்வி. ஒரு வயது முதிர்ந்தவன் படியேறி வர முடியவில்லை என்று சொல்லுகிறேன், அதை பற்றி நீ கவலைப்படவில்லை, என்னால் பேச முடியவில்லை என்ற உடல் நலத்தை பற்றி நீ கவலைப்படவில்லை, நீ என்ன மருத்துவம் பார்க்க போகிறாய், பசுமாட்டுக்கும் கோழிக்கும் ஆட்டுக்கும் நாளைக்கு நீ என்ன வைத்தியம் பார்க்க போகிறாய், இன்னொருவர் நோயே தெரியாத போது நீ எப்படி வைத்தியம் பார்க்க போகிறாய், எவ்வளவு கடுமையான ஒரு கேள்விகள். நான் நடிகவேல் அவர்களை பார்த்து அப்படியே திகைத்து போய்விட்டேன். என்ன சொந்தமாக சிந்தித்து துணிச்சலாக இவர்கள் மாணவர்கள், இவர்களை சரி கட்டி கொள்ள வேண்டும், இவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் இல்லை. அவுட் ஸ்போக்கன், என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்ல வருகிறாரோ, எது சரியானதோ அதை சொல்லுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக அவர் வெளிப்படுத்தினார். பேசிக்கொண்டே வருகிற போது ஒரு கருத்தை சொன்னார் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள். அது உலகத்தின் எல்லா அறிஞனும் யோசிக்க வேண்டிய விஷயம். தான் படிப்பறிவு இல்லாதவன், இவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லியவர் அடுத்து ஒரு வித்தியாசத்தை சொன்னார். அது சரி, படிப்பை கண்டுபிடிச்சவன்லாம் படிப்பு இல்லாதவன் தான்டா அப்படின்னார். ஒரு அருமையான ஒரு கருத்துக்கு போறார். இப்ப முதல் முதலாக எழுத்து ஆ என்றெல்லாம் எழுத்து உருவாகிறது, அல்பபெட்ஸ். இந்த எழுத்தை உருவாக்கியவன் அதை படிக்காதவன். இப்ப யாராவது ஆனா அவனா என்ற எழுத்தை படித்தவன் அதை உருவாக்குவானா? முதல் முதலாக ஒன்றை கண்டுபிடித்தவன், உருவாக்குபவன், அதில் படிக்காதவன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பியல் கல்லூரியில் பேசுகிற போது சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு கல்லூரியில படிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னார். அப்போது சொன்னார்கள், நீங்களே ஒரு பல்கலைக்கழகம், நடிப்பு என்றால் என்ன என்று மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகம், நீங்கள் எப்படி இந்த கல்லூரியில் படிக்க முடியும் என்று கேட்டார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு நடிப்புக்கு இலக்கணமும் இலக்கியமும் ஆயிற்று, அவர் எந்த நடிப்பு பள்ளியிலும் போய் படிக்கவில்லை. எனவே ஒரு ஒரு உன்னதமான கல்வியை உண்டு பண்ணுகிறவன் அந்த கல்வியை ஏற்கனவே போய் படித்தவனாக இருக்க முடியாது என்கிற ஒரு அருமையான கருத்தை நடிகவள் எம் ஆர் ராதா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முன்மொழிகிறார்கள். நான் எதற்காக திடீரென்று அவரை பற்றி பேசுகிறேன் என்று பல பேர் நினைக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக, சமூகத்தின் மீது அக்கறை உடையவராக, ஒளிவு மறைவு டிரான்ஸ்பரன்சி உண்மைகளை மறைக்காத ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்றிருக்கிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தந்தையார் அமரர் டி என் சுகி சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு எழுத்தாளர். அவர்கள் திருச்சியிலே ஒரு முறை ஒரு மகாநாடு நடக்கிறது. அந்த மகாநாட்டிலே அவர்கள் இளம் பருவத்திலே கலந்து கொள்வதற்காக வேடிக்கை பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். அந்த நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் அங்கே குதிரையிலே அந்த அணிவகுத்து வரப்போகிற ஊர்வலத்திலே முதலாவதாக கொடி பிடித்தபடி குதிரையில உட்கார்ந்து கொண்டு நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் போவதாக அந்த ஊர்வலத்தினுடைய ஏற்பாடு. என் தந்தையாருக்கு ஒரு விருப்பம், எம் ஆர் ராதா அவர்களை அருகிலே சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் போய் நின்றிருந்திருக்கிறார்கள். அப்போது நடந்த சம்பவத்தை அவர்கள் எண்ணத்திலே ஒரு முறை சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். திரும்பி பக்கத்துல இருந்த ஒருவரை பார்த்து குதிரையில உட்கார்ந்தபடி எம் ஆர் ராதா சொன்னார்களே, போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அவங்க போய் ஒரு யாரோ பக்கத்துல போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து வாயில வைத்து விட்டு தூணு துப்பி விட்டு, யார் போட்ட காஃபிடா, எவனோ நம்பாள் போட்ட காஃபிடா, வேணாம்டா, ஓ அந்த பிராமணால் காபி கிளப்னு ஒரு கடை போட்டிருக்கோம் அங்க போய் காபி வாங்கிட்டு வாடா, காபினா எப்படி போடணுங்கிறது அவருக்கு தான் தெரியும், போட ராதா கேட்டேன்னு சொல்லு, நல்ல காப்பியா கொடுப்பாரு, போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு. இந்த காஃபி எப்படி போடணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாதுரா, அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. அதாவது எந்த நேரத்துல இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் என்றாலும் ஒரு உண்மையை உண்மையாக பேச வேண்டும் என்ற அந்த துணிவு, இதை என் தந்தை பலமுறை சொல்லி சொல்லி வியந்திருக்கிறார். அந்த ஊர்வலத்திலே முன்னால் போகிறவர் அப்போதும் அவர் சொல்ல நினைக்கிற உண்மையினை சொல்லுகிற அந்த தைரியம் எப்பேற்பட்ட தைரியம். அவர்களை பற்றி நான் ஒரு புத்தகத்துல அண்மையில படித்துக் கொண்டது, அதனாலதான் எனக்கு மீண்டும் அந்த நினைவு வந்தது. என்னுடைய கல்லூரி காலத்தில் நடந்த சம்பவங்கள் இவையெல்லாம் நேற்று நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன், அறிந்ததும் அறியாததும் என்ற ஒரு அருமையான புத்தகம், என்னுடைய நண்பர் நீலன் என்பவர் எழுதியிருக்கிற ஒரு அழகான புத்தகம். அதில் நடிகவள் எம் ஆர் ராதா அவர்களை பற்றி ஒரு அருமையான சம்பவம், அவருடைய நாடகங்களுக்கு அதிக கூட்டம் வந்தது ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். எத்தனையோ பேர் நாடகம் போடுவார்கள், எம் ஆர் ராதா அவர்களுடைய நடிகவேள் அவருடைய நாடகத்துக்கு மட்டும் தினந்தோறும் வசூல் கூடிக்கொண்டே போகும். நேற்று நாடகத்தை பார்த்தவர் இன்று மறுபடியும் நாடகத்தை பார்க்க வருவார், நாளையும் பார்ப்பதற்கு தயாராக இருப்பார். ஒரே காரணம், நடிகவேள் அவர்கள் நேற்று பேசிய வசனத்தை இன்று பேசுவார் என்று நிச்சயமில்லை, புதிது புதிதாக வசனம் பேசுவார். இன்றைய காலைய செய்தி என்ன, இன்று அவர் படித்த கேள்வி, அவருக்கு எழுத படிப்பதில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை என்று சொல்வார்கள், யாராவது படித்து காட்டுவார்கள், அதை வாங்கி கொண்டுதான் அவர் வசனம் பேசுவார் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடிகவேளவர்கள் யாராவது படித்து காட்ட வேண்டும், அந்த படித்து காட்டிய பிறகு அன்றைய நாடகத்தின் வசனத்தை அவர் அப்போதுதான் தீர்மானிக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார், எனக்கு யாரோடு நடிப்பதாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு சிக்கல், நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்களோடு நடிப்பதாக இருந்தால் அவர் திடீரென்று ஏதாவது நடித்து காட்டி காலை வாரி விட்டு விடுவார். காலை வாரி விட்டு விடுவார் என்றால் ஏற்கனவே ஒத்திகையின் போது செய்யாத, ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டபடி அவற்றையெல்லாம் தாண்டி பிரமிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை எம் ஆர் ராதா அவர்கள் செய்து விடுவார். அதைவிட முக்கியம், ஏதாவது புதிதாக வசனம் பேசி விடுவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உட்பட எழுதிய வசனங்களை பேசுவார்கள், கொடுக்கப்பட்ட வசனங்களை பேசுவார்கள். எம் ஆர் ராதா அவர்களை பற்றி அப்படி சொல்ல முடியாது. அங்கிருக்கிற அந்த நடித்து கொண்டிருக்கிற பல பேரும் ஆ என்று வியக்கும்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை எம் ஆர் ராதா அவர்கள் செய்து காட்டி விடுவார்கள். இது மற்றைய கலைஞர்களுக்கு பெரிய பயம், எப்போது எப்படி அவர் அப்படி வெளிப்படுத்துவார் என்பது தெரியாது. அந்த புத்தகத்தில் நான் படித்த செய்தி ரெண்டு, புதிய புதிய செய்திகளை தினந்தோறும் பேசுவார், அதனால் அந்த நேற்று நாடகம் பார்த்தவர் இன்றைக்கும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்